بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது இந்த பெரும்பாவங்கள் தொடரிலே 39வதாக நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தது அல் கியானா, அதாவது மோசடி செய்தல், நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தல் என்ற அந்த பெரும்பாவத்தை பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு விளக்கினோம். அதிலே நாம் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் இந்த பண்பை கொண்டவர்களாக திகழ்கின்றார்கள். எனவே இந்த ஹியானத் என்பது ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாத ஒரு பண்பு என்பதை நாம் விளக்கினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை நயவஞ்சகர்களுடைய விஷயத்தில், முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் சில அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். புகாரியிலே நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். 33வது செய்தியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். ஆயத்துல் முனாஃபிகி சலாஸ், நயவஞ்சகர்களுடைய அடையாளங்கள் மூன்றாகும். இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, அவன் வாக்களித்தால் மாறு செய்வான். வைத துமின ஹான, அவன் நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு மாறு செய்வான், மோசடி செய்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இவைகள் முனாஃபிக்கிடம் இருக்கக்கூடிய மோசமான பண்புகள். அப்போ இந்த பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அடையாளப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த மோசமான பண்புகள் ஒரு மூமினிடம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, ஒரு இறை விசுவாசியிடம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே நாம் நமது நிலையை நாம் உரசி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸோடு நமது நிலை என்ன, நமது நிலைக்கும் இந்த ஹதீஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதில் எதில் என்னிடம் குறைபாடு இருக்கிறது, என்னிடம் பலவீனம் இருக்கிறது, அந்த குறைபாட்டை பலவீனத்தை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். அதேபோன்று அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற புகாரியுடைய அடுத்த ஹதீஸ், 34வது ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசா, யாரிடம் இந்த நான்கு பண்புகள் இருக்குமோ அவன் ஒரு தூய்மையான, அவன் ஒரு தெளிவான ஒரு முனாஃபிகவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். ஹாலிஸ் என்றால் தூய்மை என்பதற்கு சொல்வோம். தூய்மை என்றால் அதை உயர்ந்து புகழ்ந்து சொல்வதல்ல, அவன் என்னது ஒரு முழுமையான ஒரு முனாஃபிக். அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், வமன் கானத் ஃபீஹி ஹஸ்லத்துன், அதிலே ஒன்று இருந்தாலும், ரசூலுல்லாஹ் அதில் நான்கு விஷயங்களை சொல்கிறாங்க, நான்கு பண்புகளை சொல்கிறார்கள், அதில் ஒன்று இருந்தாலும் அவன் ஒரு முனாஃபிக் தான், அதை அவன் விடும் வரை அவனிடம் நிஃபாக்கினுடைய ஒரு பண்பு அவனிடம் இருக்கிறது. ஹஸ்லத்தும் மின் நிஃபாக், நிஃபாக்குடைய ஒரு பண்பு அவனிடம் காணப்படுகிறது. அதிலே முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத துமின ஹான, அவன் நம்பினால் மோசடி செய்வான். அதாவது நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு மாறு செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ நமது நிலையை நாம் பார்க்க வேண்டும். உண்மையில் நம்மை ஒருவர் நம்புகிறார், நம்மிடம் ஒன்றை ஒருவர் நம்பி ஒப்படைக்கிறார், அல்லது நம்மோடு ஒருவர் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார், நம்மோடு வியாபாரம் செய்கிறார் என்றால் அவற்றில் நாம் அவரோடு எப்படி நடந்து கொள்கின்றோம். ஏன்னா நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியான பண்புகளை பிறரிடம் எதிர்பார்ப்பார்கள். தங்களிடம் அந்த பண்பு இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. இந்த பண்பு அவரிடம் இருக்குதா, அவர் வாக்களித்தால் வாக்கு நிறைவேற்றுகிறாரா, அவர் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்காமல் செயல்படுகின்றாரா, அவர் உண்மையை பேசுகிறாரா. இப்படி மக்கள் இந்த பண்புகளை பிறரிடம் எதிர்பார்க்கின்றார்களே தவிர தங்களிடம் இந்த பண்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த பண்பை நான் எந்த அளவு வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திப்பவர்கள் மிக குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். அப்போ அதனால் நடக்குது, சீர்திருத்தம் என்பது சமுதாயத்தில் ஏற்படுவதில்லை. சீர்திருத்தம் சமுதாயத்தில் ஏற்படுவதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் முதலில் தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கு முயல வேண்டும். அப்போ அதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நல்ல பண்புகளை இந்த உம்மத்துக்கு சொல்லித்தந்தார்களோ, நல்ல பண்புகளை இந்த உம்மத்துக்கு ஆர்வப்படுத்தினார்களோ, அதுபோன்று மோசமான பண்புகளையும் அடையாளப்படுத்தினார்கள். ஏன் அடையாளப்படுத்தினாங்க? அந்த மோசமான பண்புகள் ஒரு மூமினிடம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக என்ன சொல்கிறார்கள், அவனை நம்பினால் அவன் நம்பிக்கைக்கு மோசடி செய்வான், அந்த நம்பிக்கையை நம்பகத்தன்மை அவன் பாதுகாக்க மாட்டான். இது ஒரு மூமினுக்கு நேர் எதிரான ஒரு பண்பு. ஏனென்றால் மூமினை பொறுத்தவரையில் அவன் வந்து நம்பகத்தன்மையுடையவனாக நம்பிக்கைக்குரியவனாக ஒரு மூமின் இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் அதிலே தொடர்ந்து பார்க்கலாம், வைதா ஹதத கதப, பேசினால் அவன் பொய் பேசுவான். இன்றைய நறுமை சகோதரர்களை, பொய் என்பது சர்வசாதாரணமான ஒன்றாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இது ஒரு முனாஃபிக்குடைய ஒரு பண்பு. அதே போன்று வைதா ஆஹத கதர, அவனோடு வந்து ஏதாவது ஒரு ஒப்பந்தம், ஒரு வாக்குறுதி அப்படி போடப்பட்டால் அதை அவன் மீறிவிடுவான், அதற்கு மாறு செய்வான். ஏதாவது ஒரு ஒப்பந்தம் அவனோடு போடப்படும் போது அதை அவன் பேண மாட்டான், அதை நிறைவேற்ற மாட்டான், அதற்கு மாறு செய்வான். அதே போன்று அவன் சண்டையிடுகிறான் என்றால் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவான். மோசமான வார்த்தைகள் சிலர் எடுத்து பாருங்க, அவர்கள் வந்து சண்டை சச்சரவுகள் என்று வந்துவிட்டால் மிக கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், எந்த கூச்சமாகட்டும் இருக்காது. இப்படி நாங்கள் நமது ஊர்களில் கூட சிலரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வாய் கொடுத்துடாதீங்கன்னு சொல்வார்கள். ஏன், அவர் வாயை திறந்தால் அவ்வளோ மோசமான வார்த்தைகள் தான் வெளிவரும். அப்போ இது என்ன பண்பு? இது ஒரு நிஃபாக்குடைய ஒரு பண்பு. சிலர் என்ன நினைக்கிறாங்க, இது என்னிடம் உள்ள திறமை. சிலர் எப்படி நினைக்கிறாங்க, இது என்னிடம் உள்ள திறமை, நான் வாய் திறந்தால் அனைவரும் வாயை மூடி விடுவார்கள் என்று இவர் நினைக்கிறார். ஏன் மக்கள் ஒதுங்கி போறாங்கண்டா, அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ இது வந்து நிஃபாக்குடைய பண்பு. அப்போ இந்த நான்கு பண்புகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதில் ஒன்றிருந்தாலும் நிஃபாக்குடைய ஒரு பண்பு அவனிடம் இருக்கிறது. அவன் ஒரு மூமினாக இருந்தாலும் நிஃபாக்குடைய ஒரு தன்மை அவனிடம் காணப்படுகிறது. அப்போ அதிலிருந்து அவன் வெளியேற வேண்டும், அதிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த மோசமான பண்புகளை நாம் நம்மிடம் வளர விடாமல் காத்து கொள்ள வேண்டும். ஒருவன் நமக்கு துரோகம் இழைக்கிறான் என்பதற்காக நாம் துரோகம் இழைக்க கூடாது. ஒருவன் அவன் போய் பேசுகிறான் என்பதற்காக நாம் போய் பேசுவதோ, அவன் வாக்குறுதியை மீறுகிறான் என்பதற்காக நாம் வாக்குறுதியை மீறுவதோ, இந்த பண்புகள் நம்மிடம் வரக்கூடாது. ஏன், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனிடத்தில் அல்லாஹ் உயர்ந்த பண்புகளைத்தான் விரும்புகிறான். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ ஹியானத் என்ற இந்த பெரும்பாவங்கள் என்ற பகுதியில் நிஃபாக் ஒரு முனாஃபிக்கிடம் இந்த பண்புகள் நிறையவே காணப்படும். அப்போ அந்த பண்புகள் ஒரு மூமினிடம் குடிகொள்ளக்கூடாது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை எச்சரித்தார்கள். அடுத்து இந்த ஹியானத், இந்த மோசடி இருக்குதே, இந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தல் என்ற இந்த பகுதியில் அடுத்து நீங்கள் இன்னொரு செய்தியையும் பார்க்க வேண்டும். அது என்ன, ஒருவரிடம் நீங்கள் ரகசியமாக ஒன்றை சொல்கிறீர்கள், ரகசியமான ஒரு செய்தியை சொல்கிறீங்க. ரகசியத்தை ஏன் சொல்கிறீங்க? அவர் அதை பாதுகாப்பாரு, அவர் அதை யாரிடமும் சொல்ல மாட்டாரு என்ற அந்த நம்பிக்கையில் ஒரு ரகசியத்தை ஒருவர்கிட்ட சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது அந்த நம்பிக்கையில சொன்னதன் பிறகும் அவர் என்ன செய்யறார், அதை அவர் பத்து பேர்கிட்ட அதை வெளிப்படுத்துறார். பத்து பேர்கிட்ட அதை சொல்றார் என்று சொன்னா இதுவும் ஹியானத், இது மாதிரிதான், இதுவும் மோசடி, இதுவும் ஒரு துரோகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதிலே மிக மோசமான ஒன்றை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. முஸ்லீம்ல நீங்க எடுத்து பார்க்கலாம், 3615வது செய்தி, அபு சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், இன்ன மின் அஷர்ரன் நாஸ் இன்தல்லாஹி மன்சிலதன் யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான மனிதன், அந்தஸ்தால் மிக மோசமானவன், மிக கீழ்நிலையில் உள்ளவன் யார் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் தனது மனைவியோடு உள்ள அந்த வாழ்வு இருக்குதா இல்லையா, அந்த மறைமுகமான அந்த இல்லற வாழ்வு, இதை அவன் வெளிப்படுத்துவான் என்று சொன்னால், இதை அவன் தனது நண்பர்களிடம் பெருமையோடு பேசுவான் என்றால், இவன் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான மனிதன், அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான மனிதன். ஏன், இந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள். வெட்கம் என்பது ஈமானில் என்றும் உள்ள ஒன்று. அப்ப கணவன் மனைவி இந்த இருவருக்கு மத்தியில் உள்ள இந்த அவர்களுடைய அவர்களுடைய இல்லற வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவைகள் இரகசியங்கள். அப்ப இதை ஒருவன் என்ன செய்கிறான் என்றால் தனது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வான் என்றால், ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், பெண்ணும் இந்த தவறை செய்யலாம், ஆணும் யாரு செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் மிக மோசமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்களேன். இது ஒரு மிகப்பெரிய ஹியானத், ஒரு மோசடி. இது என் அருமை சகோதரர்களே, நிக்கா என்ற அந்த ஒப்பந்தம், அதன் மூலம்தான் அங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான், ஹலால் ஆக்குகிறான். கணவன் மனைவி அந்த இருவருடைய உறவு அதன் மூலம் தான் ஹலால் ஆக்கப்படுகிறது. அப்ப அந்த அமானிதங்கள் பேணப்பட வேண்டும். அந்த அமானிதங்கள் வெளிப்படுத்தப்படும் என்றால் அவர்கள் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இன்று இதைவிட பல படித்தரங்கள் கடந்து சென்றிருக்கக்கூடிய மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, இதை எப்படி சொல்வது எப்படி போனாலும் இவைகள் என்ன செய்யுது, அதாவது இவைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமது சமுதாயங்கள் மோசமடைந்து இருக்கின்றன. இப்படியான செய்திகளை கடந்த காலங்களில் நிறையவே பரவியதை நாம் பார்க்கிறோம். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, இதுவும் ஒரு ஹியானத், மோசடி. என்ன, இப்படியாக கணவன் மனைவியுடைய வாழ்வில் உள்ள அந்த ரகசியங்களை கணவனோ மனைவியோ அதை வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதுவும் ஹியானத்திலே வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மினல் ஹியானா, மோசடியில் நின்றும் உள்ளதுதான் உங்களுடைய சகோதரனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது. மோசடியில் நின்றும் உள்ளது எது, உங்களிடத்தில் உங்கள் நண்பன் ஒரு ரகசியத்தை சொல்கிறான், அந்த ரகசியத்தை யார்ட்டும் சொல்லக்கூடாது என்று சொல்கிறான். இதை நீங்க பத்து பேர்கிட்ட சொல்றீங்க, சொல்லும் போதே சிலர் என்ன செய்யறது, இது அவர் என்னட்ட மட்டும்தான் சொன்னாரு, இதை யார்ட்டமும் சொல்லக்கூடாது என்று தான் சொன்னார் என்று தான் சொல்றது, தெளிவா தெரியுது. அப்ப யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொன்னால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இதை ஹியானத் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இவைகள் எல்லாம் என்னது, நம்மை பெரும் பாவத்துக்குள் நம்மை கொண்டு செல்லக்கூடியவைகள். அடுத்ததாக இந்த தலைப்பிலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு பகுதி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அகமதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 6899வது செய்தி, அப்துல்லாஹி இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், அதாவது மோசடிக்கார துரோகம் இழைக்கக்கூடிய ஆணுடைய பெண்ணுடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துரோகம் இழைக்கக்கூடியவர்கள், மோசடி செய்யக்கூடியவர்கள், அப்படியான ஆண்கள் பெண்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எவ்வளவு பெரிய கேவலம் என்று பாருங்க அவர்களுடைய, ஏன்னா நம்பகத்தன்மைக்கு எந்த பெருமதியும் கிடையாது. சமூகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க, நம்ம சமூகத்தில் சிலர் எப்படி அடையாளப்படுத்துவாங்க, அவரா, அவர் வாயை திறந்தா பொய் தான், அவரை நம்பவே முடியாது, அவரிடத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யவே ஆதீர்கள், இப்படி சிலர் சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே, அப்படித்தான் அவருடைய நிலை இருக்கிறது. அப்போ அந்த ஒரு நிலைக்கு ஒரு மூமின் தள்ளப்படக்கூடாது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நாம் அடுத்து பார்க்க போவது என்னவென்று சொன்னால், ஹியானத்துன் நஃப்ஸ். குர்ஆன் சொல்கிறது, ஒருவர் தனக்கே துரோகம் இழைத்துக் கொள்ளுதல், தனக்கு துரோகம் இழைத்துக் கொள்ளுதல், ஹியானத், தனது நஃப்ஸுக்கே ஹியானத் செய்து கொள்ளுதல். இதை பற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சூரத்துல் பக்ராவுடைய 187 வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நோன்பு காலத்துடைய ஒரு சட்டத்தை சொல்றான். என்ன சட்டம்? உஹில்லலக்கும் லைலத்து சியாமிர் ரஃபத் இலா நிசாயிக்கும். அதாவது இந்த இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்வு என்பது ரமதானுடைய இரவு காலங்களில் அனுமதிக்கப்படுது. இப்போ இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுதுன்னா, இது இந்த வசனத்துக்கு முன்னால் இது தடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வசனத்துக்கு முன்னால் இது என்னது, தடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக என்ன செய்கிறான் என்றால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்வுக்கு ரமதானுடைய இரவு காலங்களில் அல்லாஹ் அனுமதியை வழங்குகிறான். இதை அல்லாஹ் சொல்லும்போது ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடை, உங்கள் அவர்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அலிமல்லாஹ், அல்லாஹ் அறிந்து கொண்டான், அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுசக்கும், நீங்கள் உங்களுக்கே துரோகம் இழைத்துக் கொண்டீர்கள், உங்களுக்கே மோசடி செய்து கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். ஃபதாப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்தான், வாஃபா அன்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னித்து பிழை பொறுத்தான். என் அருமை சகோதரர்களே, இங்கே அல்லாஹு தஆலா தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கே நீங்கள் மோசடி செய்து கொண்டீர்கள் என்பது எதை சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்கள். என்ன கட்டளை? அதாவது இல்லற வாழ்க்கை கூடாது, மொத்த இரவு காலங்களில் பகல் காலங்களில் முழுவதுமாக கூடாமல் இருந்தது. அப்போ அந்த கட்டளையை மீறும் போது அல்லாஹ் இதை சொல்கிறான். புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள், 4508 செய்தி, லம்மா நஸல சௌமு ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட போது என்ன சட்டம் இருந்துச்சு, கானூ லா யக்ரபூன நிசா ரமலான குல்லஹு, ரமலான் முழுவதும் என்ன செய்யலாது, மனைவிமார்களின் பக்கம் நெருங்க முடியாது, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை கூடாது என்ற சட்டம் தான் இருந்தது. அப்போது வகான ரிஜாலுன், சில மனிதர்கள் என்ன செய்தார்கள், தங்களுக்கே யஹூனூன அன்ஃபுஸஹும், தங்களுக்கே துரோகம் இழைத்துக் கொண்டார்கள். என்னது, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவதை இப்படி தான் சொல்றாங்க, தங்களுக்கே துரோகம் இழைத்துக் கொண்டார்கள். அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், இறக்கி அனுமதி வழங்கினான். இது இந்த வசனம் அருளப்பெறுவதற்குரிய பின்னணி. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் அகமதில் ஒரு செய்தியை பாருங்க, 15833 செய்தியாக வருகிறது. ஒரு நாள் இரவு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில், கான நாசு ஃபீ ரமலான் இதா ஸாமர் ரஜுலு ஃபம்ஸா ஃபனாம், ஒரு மனிதர் ரமலான்ல மாலை நேரத்தில் அவர் தூங்கி விடுவார் என்று சொன்னால் அவருக்கு அங்கே என்ன சட்டம், அவருக்கு உணவோ குடிபானங்களோ இல்லற வாழ்வோ ஹராமாக்கப்படுகிறது. அப்போ இப்படி சட்டம் இருக்கும் போது ஒரு நாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கடா, இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ஓட நீண்ட நேரம் பேசி கொண்டிருக்கிறாங்க. இரவுல பேசி கொண்டிருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் மனைவி தூக்கம், வீட்டுக்கு வந்தால் என்னது, மனைவி தூக்கம். அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க, மனைவியோடு தங்களுடைய இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு விரும்புகிறாங்க. அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்க, நான் தூங்கி விட்டேன், தூங்கினா என்னது, அது கூடாது, தூங்கி விட்டால் அது ஹராம், நான் தூங்கி விட்டேன் என்று சொல்கிறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, இல்லை நீ தூங்கவில்லை என்று சொல்லி அவர்களோடு இல்லற வாழ்வில் ஈடுபடுகிறார்கள். இதே நிலை காப் இப்னு மாலிக் அவர்களுக்கும் ஏற்பட்டதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கொண்டு வரும்போது தான் இந்த வசனம் இறங்கியது. அதற்கு பிறகு அல்லாஹ் அனுமதி வழங்கினான் என்ற சட்டம். அப்போ எனவே நறுமை சகோதரர்கள், நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், அதாவது ஹியானத்துன் நஃப்ஸ், ஒருவன் தனக்கே துரோகம் இழைத்துக் கொள்ளுதல் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவதாகும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவதைத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மீறி தவறுகளை ஈடுபடுவதைத்தான் இங்கே ஹியானத்துன் நஃப்ஸ், ஒருவன் தனக்கே அநீதி இழைத்துக் கொள்ளுதல் என்பது என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ எனவே என் அருமை சகோதரர்களே, இதை நாம் விளங்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் நன்றாக விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவன் ரப்புடைய ஒரு கட்டளையை மீறுகிறானா, அவன் தடுத்த ஒன்றை செய்கிறானா, அவன் தனக்கே துரோகம் இழைத்துக் கொள்கிறான், தனது நஃப்ஸுக்கே அநீதி இழைத்துக் கொள்கிறான் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இதுவும் ஹியானத் என்ற ஒரு பகுதி. அடுத்த நறுமை சகோதரர்களே, ஹியானத்துல் ஜவாரிஹ், ஹியானத்துல் ஜவாரிஹ் என்று சொன்னால் அதாவது அவனுடைய உடல், உடலுடைய உறுப்புகளால் செய்கின்ற துரோகம். ஹியானத்துல் ஜவாரி என்று சொன்னால் உடலுடைய உறுப்புகளால் அவன் செய்கின்ற துரோகங்கள். இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என் அருமை சகோதரர்களே, இதில் சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். அதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான் என்று சொன்னால், யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஹ்விஸ் சுதூர், 40வது அத்தியாயம் 19வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யஅலமு, அல்லாஹ் அறிவான். எதை அறிகிறான்? ஹாயினத்தல் அயுன், கண்களுடைய மோசடியை அல்லாஹ் அறிவான். எதனுடைய மோசடிகளை? கண்களுடைய ஹியானத், கண்களுடைய மோசடியை அல்லாஹ் அறிவான். வமா துஹ்ஃபிஸ் சுதூர், உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய மோசடிகளையும் அல்லாஹ் அறிவான். இந்த ரெண்டு ஹியானத்தையும் அல்லாஹ் அறிவான். என் அருமை சகோதரர்களே, இப்போது நாம் கவனிக்க வேண்டும் இந்த வசனம். இந்த வசனம் தொடர்பாக சொல்லப்படுகின்ற விளக்கங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் சொல்றாங்க? ஒரு மனிதர் ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு அழகான பெண் என்ன செய்கிறாங்க, அப்படி அவர்களை கடந்து செல்லும் போது அவர்கள் அலட்சியமாக இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாரு, இவர் தனது பார்வையை அந்த பெண் மீது செலுத்தி விடுகிறாள். இதைத்தான் அவர்கள் ஹியானத் என்று சொல்கிறார்கள். யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள். இதுதான் ஹியானத், கண்ணுடைய மோசடி என்று அவர்கள் சொல்கிறார். அவங்க அலட்சியமாக இருக்கும் போது இவர் என்ன செய்வாரு, அந்த பெண்ணை பார்ப்பார். அதே நேரத்தில் அவர்கள் உசாராகும் போது இவர் பார்வையை தாழ்த்தி கொள்வார். அப்ப இவருக்கு என்ன, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு அங்கே கிடையாது. அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு இல்லை. உணர்வு எதுல, அவர்கள் என்னை பார்க்கிறார்களா இல்லையா என்ற அடிப்படையில் இருக்கிறது. அப்ப இதை ஹாயினத்துல் ஆயுன், கண்களின் ஹியானத், மோசடி என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நீங்கள் புகாரியில முஸ்லீம்ல எல்லாம் இந்த செய்தியை பார்க்கலாம். 4924வது செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி, அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம், ஆதமுடைய மகானுக்கு அல்லாஹு தஆலா ஜினாவினுடைய விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கை ஒரு பகுதியை எழுதிவிட்டான். அதிரக்கதாளிக்க, அதை அவன் அடைந்தே தீர்வான், அதிலிருந்து தப்பவே முடியாது அவனுக்கு. அதில் என்ன சொல்றாங்க, ஃபஸினல் ஐனைன், கண்ணுடைய விபச்சாரம் என்ன, அல்லாஹ் தடுத்தவற்றை பார்ப்பது, அல்லாஹ் பார்க்க கூடாது என்று சொன்னவற்றை அவன் பார்க்கிறான். நாவுடைய விபச்சாரம் என்பது அல்லாஹ் பேசக்கூடாது என்ற ஆபாசமானவற்றை அவன் பேசுகிறான். அதே போன்று அவனது நஃப்ஸ் என்ன செய்கிறது, அதை விரும்புகிறது. அவனுடைய மறைவிருப்பு அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்யாக்குகிறது. என் அருமை சகோதரர்கள், இன்னும் சில ரிவாயத்துகளில் கைகளுடைய விபச்சாரம் பிடிப்பதென்பும் அதே போன்று கால்களுடைய விபச்சாரம் நடப்பதென்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அப்போ நாம் என்ன விளங்குகிறோம், அப்போ கண்ணினுடைய விபச்சாரம் என்று சொன்னால் என்ன, ஒருவன் அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடாது என்று சொன்னதை அவன் பார்ப்பது. இன்று நீங்கள் எடுத்து பாருங்க, இது எவ்வளோ பெரிய சோதனையாக இன்று மாறியிருக்கிறது. இன்று இது மிகப்பெரிய சோதனை. இன்று ஒரு நமக்கு ஒரு செய்தியை பார்க்க முடியுதா? ஒரு செய்தியை பார்ப்பதாக இருந்தாலும் அங்கே என்ன செய்யப்படுது, அங்கே ஒரு பெண் அழகாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு வந்துதான் அந்த செய்தியை வாசிக்கின்றாள். இதுதான் நிலைமை. என் அருமை சகோதரர்களே, கண் என்பது, கண்ணுடைய ஹியானத் எந்த அளவுக்கு, இமாம் இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள் என்று சொன்னால், பிதாயத்து குல்லி பலா, பாவங்களுடைய ஆரம்பமே கண் தான் சொல்கிறார்கள். பாவம், எல்லா பாவங்களுடைய, அனைத்து பாவங்களுடைய ஆரம்பம் கண்ணாகத்தான் இருக்கிறது. ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். இந்த கண்ணுடைய இந்த பார்வை, இதுதான் பாவங்களின் ஆரம்பம் என்று இமாம் இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். குர்ஆனை நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா 34வது அத்தியாயத்துடைய 29-30 ஆகிய வசனங்களை சொல்லும் போது, குல்லில் மூமினின், மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லூமின் அபு சுவாரிஹிம், அவருடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு, அதே போன்று அவர்களுடைய மறைவுறுப்பை, அவருடைய கற்பை காத்து கொள்ளுமாறு என்று சொல்லிவிட்டு, தாலிக அஸ்காலஹும், அதுதான் அவர்களுக்கு தூய்மையானது, அதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது. அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடியவற்றை அறிந்தவனாக இருக்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், மூமினான பெண்களுக்கு நபியை சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளுமாறும், அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுமாறும், அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது என்ற இந்த கட்டளை குர்ஆனுடைய கட்டளை. என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் பார்வையையும் கற்பையும் சொல்கிறான் இல்லையா? இந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எதை சொல்றான்? அல்லாஹ் பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்கிறான், அதே போன்று கற்பை காத்து கொள்ளுமாறு சொல்கிறான். அல்லாஹ் தடுத்த வழியில் ஒருவர் தனது இந்த உடலியல் ஆசைகளை நிறைவேற்றக்கூடாது, கற்பை காத்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, கண்ணுக்கும் இதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதா இல்லையா? அல்லாஹ் கண்ணை சொல்கிறான், அடுத்து என்ன சொல்றான்? கற்பை காத்து கொள்ளுமாறு சொல்கிறான் என்று சொன்னால், இங்கே நாம் விளங்க வேண்டும், கண் ஒன்றை ஒரு தவறான ஒன்றை பார்க்குமாக இருந்தால் அடுத்து ஷைத்தான் அடுத்த படித்தரம் என்ன செய்வான்? உள்ளத்தில் ஒரு தவறான ஒரு ஊசலாட்டத்தை எண்ணத்தை உருவாக்குவான். உருவாக்கி என்ன செய்வான்? அதை அடைந்து கொள்வதற்குரிய வழி என்ன, அதை அடைந்து கொள்வதற்குரிய வழி என்ன என்ற அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அந்த மனிதனை எப்படி அந்த மிகப்பெரிய அழிவில் அவனை தள்ளுவது. அதனால தான் அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அறிஞர்களுடைய கூற்றொன்றுதான் அல் பசர், இந்த பார்வை இருக்கிறதே இது ஷைத்தானுடைய ஒரு அம்பது, ஷைத்தானுடைய அதாவது விஷம் தேய்க்கப்பட்ட ஒரு அம்பாகும். அதாவது ஷைத்தான் என்ன செய்கிறான், ஒருவன் தவறான ஒன்றை பார்ப்பது என்பதே அவனுக்கு வழி கிடைத்து விட்டது, அதை அவன் தனக்கு சாதகமாக ஆக்கி அவனை என்ன செய்ய பார்க்கிறான், அந்த மோசமான வழியிலே விபச்சாரத்திலே இழுத்து செல்வதற்குரிய வழியை அவன் அமைத்துக் கொள்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, பார்வைகளை ஒருவர் தாழ்த்தி கொள்வது என்பது இந்த மிகப்பெரிய அழிவிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்வதற்கு அவருக்கு பேர் உதவியாக அமையும் என்பதை நாம் விளங்க வேண்டும். மறுமையில் நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது உங்களுடைய செவிகள், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், உங்களுடைய செவிகள் பார்வைகள் உள்ளங்கள் அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாங்கள் கண்ணால பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம் என்று சொன்னான். கொஞ்சம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் தூங்கக்கூடிய நேரம் போக ஏனைய நேரங்களில் இந்த கண் எவற்றையெல்லாம் பார்க்குது, எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? கண் வந்து எதையெல்லாம் பார்க்குதோ அதற்கெல்லாம் விசாரணை இருக்கிறது, அதற்காக விசாரிக்கப்படுவோம் என்று குர்ஆன் சொல்லுது. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நமது பார்வைகளை நாம் எந்த அளவு தாழ்த்த வேண்டும், அதுவும் இன்றைய நாம் வாழுகின்ற இந்த ஃபித்னாவுடைய உலகில் நிறைய ஃபித்னாக்கள் இப்படியான ஆபாசங்கள் எல்லாம் நிறைந்து விபச்சாரத்தின் பக்கம் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கப்படுகின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இங்கே ஹாயினத்துல் அயுன், கண்களுடைய மோசடி என்று எதை சொல்கிறான் என்றால், அல்லாஹ் எவற்றை பார்க்க கூடாது என்று சொன்னானோ அவற்றை பார்ப்பதுதான். உள்ளத்துடைய மோசடி என்ன? உள்ளம் அதுக்கு பிறகு அடுத்த வேலையை பார்க்கும். கண் வந்து என்ன செஞ்சுட்டு, கண் வந்து ஒன்றை தவறான ஒன்றை பார்த்துட்டா உள்ளத்தில் அடுத்த வேலை என்ன, அதை அடைவதற்குரிய வழியை பற்றி உள்ளத்துக்குள்ள ஒரு ஊசலாட்டம் ஏற்படும், ஷைத்தான் அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். எனவே நறுமை சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், கண்ணுடைய சூழ் அதாவது மோசடியையும் உள்ளத்துடைய அவன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய மோசடிகளையும் அந்த ரப்புல் ஆலமீன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வமா துஹ்வி சுதூர், உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பை என்று சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை என்ன செய்கிறான், தவறான நோக்கத்தில் பார்க்கிறான், தவறான எண்ணத்தில் பார்க்கிறான், அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவனுக்கு சந்தர்ப்பம் அமையும் என்றால் அவன் என்ன செய்வான், அவளோடு தவறான உறவில் ஈடுபடுவான். இதைத்தான் இங்கே துஹ்ஃபி சுதூர், உள்ளம் மறைத்து வைத்திருப்பது என்பதனுடைய விளக்கம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப என்ன விளங்குது, அப்ப கண் அந்த தவறை செய்கின்ற போது உள்ளம் என்ன செய்து அதன்பால் ஈர்க்கப்படுகிறது என்பதைத்தான் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுமாக இருந்தால் அதனுடைய மோசடிகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்ததாக கண்ணுடைய மோசடி சம்பந்தமாக உங்களுக்கு சொல்கின்ற போது நாம் அடுத்த ஒன்றையும் பார்க்க வேண்டும். அது என்ன எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அபூதாவுடைய செய்தி 2685 செய்தியாக நீங்க பார்க்கலாம். சாத் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தி, மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி கொள்ளப்படுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, மன்னிப்பு, எதிரிகளுக்கெல்லாம் மன்னிப்பு வணங்கினாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லி இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள், இவங்க யாரு, இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்னு அபி சரஹ் என்ற ஒருவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அவர் என்ன செஞ்சார், உஸ்மான் இபுன் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அடைக்கலம் தேடிக்கொண்டார். உஸ்மான் இபுன் அஃபான் ரலியல்லாஹு அடைக்கலம் தேடிக்கொண்டு அவரோட வந்துட்டார். எங்க வந்துட்டார், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமூகத்துக்கு வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமூகத்துக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவருக்கு நான் என்ன செய்கிறேன், பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அடைக்கலம் கொடுக்கிறேன் என்ற மாதிரி அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அமைதியாக மௌனமாக இருக்கிறார்கள். மூன்று முறை என்ன செய்யறாரு, இவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அமைதியாக இருந்துவிட்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போதுதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அமா கான ஃபீக்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களில் யாரா ஒருத்தர் இல்லையாப்பா, நான் இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவரை கொன்று விடுவதற்கு, அவர் கொல்லப்படவே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இவரை கொண்டு விடுவதற்கு உங்களை யாரும் ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கும் போது, அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க கொஞ்சம் கூட கண்ணால சைகை செஞ்சிருந்தா முடிச்சிருப்போம் காரியத்தை, நீங்க உங்களுடைய கண்ணால ஒரு சைகை மட்டும் செஞ்சிருந்தீங்கடா நாங்கள் கதையை முடிச்சிருப்போம்னு சொல்றார். என் அருமை சகோதரர்களே, அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னஹு லா யன்பகி லி நபியின் அன் தகூன லஹு காயினத்துல் அயுன், அதாவது எந்த ஒரு நபிக்கும் என்ன இல்லை, அனுமதி கிடையாது, எந்த ஒரு நபியும் செய்ய முடியாது, அதை இந்த கண்களால் சைகை செய்வது, ஜாடை செய்வது, இதை கண்ணுடைய மோசடி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்ணுடைய மோசடி, இன்னும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒருத்தர் முன்னால் போய் போகல பின்னால் கண்ணால் அலட்சியமாக சைகை செய்கிறோம், பார்க்குறோமா இல்லையா, ஒருத்தர் முன்னால் விட்டுட்டு பின்னால் கண்ணால் அலட்சியமாக சைகை செய்யக்கூடிய நிலை நம்மிடம் இருக்குதா இல்லையா, ஜாடை செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. அப்போ இது கூடாது என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுது. நபிமார்களுக்கு கூடாதுண்டா, மூமினிடம் அந்த பண்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதுதான் பொருள். அப்போ இதையும் என்ன செய்யலாம், கண்ணுடைய ஹியானத், கண்ணுடைய மோசடியாக இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, கண்ணுடைய மோசடி சம்பந்தமாக சொல்வதாக இருந்தால் முஸ்லிமுடைய 5764வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியை சஹல் இப்னு ஸாத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை வந்து ஒரு கதவுடைய துவாரத்தினூடாக அவர் எட்டி பார்க்கிறார். கதவனுடைய ஒரு துவாரத்தினூடாக அவர் எட்டி பார்க்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்கள கையில் ஒரு சீப்பு இருந்தது, அவங்க தலையை வாரி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ என்னை பார்த்து கொண்டிருப்பதை நான் முன்பே தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பேன், இந்த சீப்பினால் உன் கண்ணை குத்தியிருப்பேன் என்று சொல்லலாம், உன் கண்ணை குத்தியிருப்பேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா ஜுஇலல் இதுனு மின் அஜ்லில் பசர், வீட்டுக்குள்ள போவதற்கு அனுமதியே எதற்கு வந்தது என்றால் பார்வைக்கு தான். என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அனுமதி கேட்டால் சரி வருமா, வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும் பார்க்குறாரு, வெளியிலேருந்து கதவுக்கு பக்கத்துலேருந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு அதுபோல் என்ன செய்ய சலாம் சொல்லி உள்ளே வரலாம்னு கேட்கலாமா, அண்டா கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த அனுமதி என்ற சட்டமே ஏன் வந்தது தெரியுமா, பார்வைக்காகத்தான் வந்தது. அப்போ எனவே ஒருத்தர் என்ன செய்ய வேணும், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது அனைத்தையும் பார்த்துட்டு அனுமதி கேட்டால் அது அனுமதியா, அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அனுமதி என்பதே பார்வைக்கு தான் வந்தது என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை முஸ்லீமில் 5764வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய மற்றொரு செய்தியை பாருங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனித்தலா ஃபி பைத்தி கௌமின் பிகைரி இத்னிஹிம், அதாவது ஒருவர் அந்த வீட்டுடையவர்களுடைய அனுமதியின்றி அந்த வீட்டுக்குள்ள அவர் எட்டி பார்ப்பார் என்று சொன்னால் அவரது கண்ணை பறிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்குது. கண்ணன் செஞ்சிட்டா குத்திட்டா கூட இஸ்லாமிய இதில் சட்டத்தில் ஆட்சியில் எந்த தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அப்படி ஒருத்தர் பார்க்குறாரு, அனுமதி இல்லாமல் பார்க்குறாரு, என்ன செஞ்சிட்டாரு, இவர் ஏதோ ஒன்று இடத்த கண்ணை குத்திட்டார், பார்வையே பெய்த்தண்டு வைங்க, எந்த குற்றமும் கிடையாது. ஏன்னா குர்ஆன் சொல்லுது கண்ணுக்கு கண் என்று சொல்லுது, கண்ணுக்கு கண் எடுக்கப்படும் பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டத்தில், ஆனால் இங்கே அது வராது. ஏன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில் முஸ்லீமிலே வருகிறது, அதிலே சொல்கிறார்கள், ஒருவர் இப்படி எட்டி பார்த்து அவர் மீது ஒரு பொடிக்கல்லால் எரிந்து பார்வை சென்றாலும் குற்றம் கிடையாது, குற்றம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இதெல்லாம் என்னது, கண்ணுடைய ஹியானத். சிலர் என்ன நினைக்கிறாங்க, இதை வந்து ஒரு சில நொடிகளில் பார்வையை செலுத்திடலாம், பார்த்துடலாம், கூடாத பார்க்கலாம்டா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த உணர்வு இருக்க வேணுமா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? அலம் யஅலம் பிஅன் அல்லாஹ் யரா, அல்லாஹ் என்ன கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர்கள் அறியக்கூடாதா? அல்லாஹ் பார்க்கிறானப்பா, அதை விளங்கக்கூடாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த உணர்வு தானே இருக்க வேண்டும். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அதே போன்று முஸ்லீமிலே நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அவங்க கேட்கிறாங்க, அன் நவரில் ஃபஜ்அ, திடீரென்று பார்க்கக்கூடிய பார்வை. ஒரு பெண் மீது என்னது, திடீரென்று பார்வை விழுது. இந்த பார்வையை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் அஸ்ரிஃப பஸரி, எனது பார்வையை திருப்பி விடுமாறு நபி அவர்கள் எனக்கு பணித்தார்கள், ஏவினார்கள். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ அந்த அடிப்படையில் இங்கு நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இப்படியாக ஒரு பெண் மீது பார்வை விழுந்துடுதா, என்னது நமக்கு ஆனா பெண்ணான்றது தெரிஞ்சுட்டு, அப்போ உடனே பார்வையை திருப்பி கொள்ள வேண்டும், பார்வையை தாழ்த்த வேண்டும். இது என்ன செய்யறது, நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்வை எடுப்பதென்றால் கூடாது, அது மார்க்கம் தடுத்திருக்குது. அப்போ என் அருமை சகோதரர்களை, இது இந்த உடலுடைய உறுப்புகளின் ஹியான சம்பந்தமாக வரும்போது கண் பிரதான இடத்தை வகிக்கிறது என்பதை இந்த குர்ஆனுடைய வசனத்தினூடாக நாம் விளங்குகிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹியானத்துடைய இந்த மோசடியுடைய பட்டியலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பகுதி, அதாவது இந்த குடும்ப வாழ்க்கை இருக்குதா இல்லையா, கணவன் மனைவி, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலே கட்டியெழுப்பப்படக்கூடியது இல்லையா? அது என்னது, நம்பிக்கை என்பதுதான் அதனுடைய அடிப்படை, அதில் தான் அது கட்டியெழுப்பப்படுது, ஒரு இஸ்லாமிய இல்லம். அப்போ இந்த நம்பிக்கை நம்பகத்தன்மை என்பதெல்லாம் மிக அடிப்படையானது, மிக முக்கியமானது. இதில் என்ன செய்யக்கூடாது, இதில் வந்து இந்த நம்பிக்கையற்ற தன்மைகள் வரக்கூடாது. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 5078 செய்தியாக நீங்கள் இதை பார்க்கலாம். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யத்ருக ரஜுலு அஹ்லஹு லைலன், அதாவது வெளியூரிலிருந்து திரும்பக்கூடிய ஒருவர் குடும்ப தலைவர், இவர் என்ன செய்யக்கூடாது, திடீரென தம் வீட்டாரிடம் செல்வதற்கு, எப்போ அதுவும் இரவு நேரத்தில், இரவு நேரத்தில் செல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள், தடை செய்தார்கள். இதில் வந்து என்ன அதில் ஹதீஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வீட்டார்கள் மோசடி செய்கிறார்கள் என்பதை நோட்டமிடுவதற்கு, அல்லது அவருடைய குற்றங்கிற குறைகளை கண்டுபிடிப்பதற்கு அப்படி செல்வது முறையாகாது. அவர் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இப்போ இரவு நேரத்தில் என்பதை பொதுவாக ரசூலுல்லாஹி அதை மட்டும் சொல்லலை, இரவு நேரத்தில் என்று ரசூலுல்லாஹி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கண்டா, எதை பார்க்கறதுக்கு, செக் பண்ணுறதுக்காக, என்ன நடக்குது என்று பார்ப்பதற்காக, பரிசோதிப்பதற்காக. இந்த நோக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, இரவு நேரத்தில் போய் கதவை தட்டக்கூடாது, ஒரு குடும்ப தலைவன் செல்லக்கூடாது என்று சொல்கிறாங்க. அந்த நோக்கம் இல்லைண்டா பிரச்சனை என்று விளங்குது. அப்படியான நோக்கம் இல்லைண்டா குற்றம் இல்லைன்னு தெரியுது. எந்த நோக்கம், அதை செக் பண்ணுறதுக்காக பரிசீலித்து பார்ப்பதற்காக இது வந்து கூடாது. இந்த நோக்கம் வந்தால் குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது. இப்படி ஒரு நிலை வந்துட்டால் என்ன செய்யும், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இழந்துவிடும், அந்த நிலைக்கு ஒருவன் தள்ளப்படக்கூடாது. அப்போ எனவே நறுமை சகோதரர்களை, இதையும் ரசூலுல்லாஹ் ஹியானத்தென்றே பயன்படுத்துகிறார்கள், அதாவது யதஹவ்வனுஹும் அவ் யல்தமிசு அஸராத்திஹிம் என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, இதையும் மார்க்கம் என்ன செய்து, கணவன் மனைவி அந்த குடும்ப வாழ்க்கையில் நம்பகத்தன்மை என்பது முக்கியமானது. அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு துரோகம் இழைப்பதோ அல்லது மனைவி கணவனுக்கு துரோகம் இழைப்பதோ கூடாத ஒரு விஷயம். ஏன்னா நம்பகத்தன்மை என்பது மிக முக்கியமானது. அவர்கள் இருவரும் அந்த குடும்ப வாழ்க்கையை எந்த அளவுக்கு பேணுகிறார்களோ அந்த அளவுக்கு மறுமையில் அவர்களுக்கு நட்பாக்கியங்கள் இருக்கின்றன. ஒருவருக்கு ஒருவர் துரோகம் இழைப்பார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும், அங்கு அந்த வாழ்க்கை சீர்குலைந்து அவருடைய மறுமையும் கேள்விக்குறியாகிவிடும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எந்த வீட்டில் ஹியானத் இருக்கிறதோ, எந்த வீட்டில் ஹியானத் மோசடி துரோகம் இருக்கிறதோ அந்த வீட்டிலிருந்து பரக்கத் பிடுங்கப்படும் என்று சொல்கிறார்கள். அந்த வீட்டிலிருந்து என்ன செய்யப்படும், பரக்கத் என்பது பிடுங்கப்படும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, அடுத்ததாக ஹியானத்துடைய மற்றும் ஒரு பகுதி, அது என்ன, புகாரியுடைய 7151 செய்தியாக பதிவாக இருக்கிறது. இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அதாவது மாகலிபுன் யசார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அதாவது அவங்களோட மரணப்படுக்கையாக அது இருக்குது, அந்தளவு நோயில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் இருக்கின்ற போது அவர்களுடைய அந்த உடல் நலத்தை விசாரிப்பதற்காக அன்று உபைதுல்லா என்று சொல்லப்படக்கூடியவர் அந்த பகுதியுடைய ஆளுநராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக வந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். அதாவது எந்த ஒருவராவது அவருக்கு ஒரு சமூக அவருக்கு ஒரு ஊரோ அல்லது ஒரு சமூகமோ அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு ஒரு நிர்வாகம் வழங்கப்பட்டு அந்த குடிமக்களுடைய நிர்வாகத்தை அவர் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் அவர் வந்து மோசடி செய்தவராகத்தான் மரணிக்கிறார். அந்த மக்களுக்கு மோசடி செய்தவராக மரணிக்கிறார். இந்த நிலையில் மரணிப்பார் என்றால் அவருக்கு சுவர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது. சுவர்க்கத்தில் நுழைகிறது எப்படி போனாலும் அதனுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது என்ற செய்தி புகாரியில 7151 செய்தியாக பதிவாகும். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, நமக்கு கீழ் யாரெல்லாம் பொறுப்புல இருக்கிறாங்களோ அது நமது பிள்ளைகளாக இருக்கலாம், நமது சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். அது இந்த நிர்வாகம் என்பது விரியும், இதுல ஒரு இதைவிட விரிந்த அளவுல கூட வரும். அப்ப யார் இந்த பொறுப்புகள் இருக்கிறாங்களோ, இந்த பொறுப்புகள்ல இருந்து இந்த பொறுப்பை சரியாக செய்யாமல் மோசடி செய்த நிலையில் மரணிப்பார்களோ அவர்கள் சுவர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது. இதுவும் என்னது? ஹியானத், ஒரு மோசடி. இது என்னது? ஒரு மோசடி, பொறுப்பிலே செய்யப்படுகின்ற மோசடியாகும். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது நான் இந்த நோயிலே மரணிக்கவில்லை என்றிருந்தா இதை சொல்லியிருக்க மாட்டேன் அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, நான் இந்த நோயிலே மரணித்து விடலாம், அந்த அளவு அவங்க நோயில வந்து கடுமையாக இருக்கிறாங்க, அதனால் இதை சொல்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் நமக்கு எதை உணர்த்துகின்றன என்று சொன்னால், இந்த ஹியானத், இந்த மோசடியுடைய இந்த மோசமான தன்மைகளை நமக்கு தெளிவுபடுத்துகிற இது பல வடிவங்களில் வரும், பல வடிவங்களில் இது இருக்கும். எல்லா வடிவங்களிலிருந்தும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எம்மை காத்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இந்த பெரும்பாவங்களை 39வதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஹியானத், மோசடி என்பதை பார்த்தோம். இன்ஷாலா அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே அடுத்த பெரும்பாவம் என்ன என்பதை உங்களுக்கு விளக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.